கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட். வார வாரம் பல வித்தியாசமான நிகழ்ச்சிகளோட ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு உங்களை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் பெண்களாகிய நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகளை பத்தி பேச போறோம். பிரசவத்திற்கு பிறகு டாக்டர் லட்சுமி நாகராஜன் அவர்கள் எழுதிய புத்தகம் நலம் வெளியீடா வந்திருக்கு. டாக்டர் லட்சுமி நாகராஜன் நாக்பூர் மருத்துவக் கல்லூரியில MBBS மற்றும் DGO பட்டங்களை வாங்கினவங்க. 1980 ஆண்டு சென்னையில இருக்கிற இசபெல்லா மருத்துவமனையோட சேர்ந்து மகப்பேறு பெண்கள் நல மருத்துவ பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்திய மருத்துவ கழகத்துல சென்னை பகுதி மகளிர் பிரிவு தலைவராகவும் இருக்காங்க. இப்ப நாம டாக்டர் லட்சுமி நாகராஜனை சந்திக்க போறோம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
டாக்டர், சுகப்பிரசவம்னு நம்ம எதை சொல்றோம், அது எப்ப சாத்தியமாகுது?
சுகப்பிரசவத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு தாய் தன் பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு மாசா மாசம் பீரியட்ஸ் வந்து அந்த போஷாக்கு போதிய அளவு கரெக்டான போஷாக்கு கொடுத்து அந்த குழந்தைய வந்து இரும்பு சத்து கால்சியம் சத்து மற்றபடி அந்த பேஷன் அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக வளர்த்து அவள் தாய் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் அவளுக்கு கொடுத்து அப்புறம்தான் வந்து பிரசவத்தை பற்றி அவளுக்கு எடுத்து சொல்லி திருமணத்துக்கு தயார் பண்ணி அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்துக்கும் தயார் பண்ணி ஒரு தாயோட இது முக்கியமான வேலையா இருக்கு.
குழந்தை வந்து கொடி சுத்திட்டு பிறக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாமாவுக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன டாக்டர், இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா?
கொடி சுத்ததுங்கிறது வந்து இயற்கையா நடைபெறது. அது உள்ள வந்து குழந்தைக்கு ஒருவேளை தண்ணி அதிகமா இருந்தாலோ இல்ல குழந்தை உள்ள புரண்டுண்டே இருக்கும். எந்த காலத்திலயும் குழந்தை வந்து ஸ்திரமா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ அது சுழண்டு சுழண்டு வரும்போது கொடி ஆட்டோமேட்டிக்காக சுத்திண்டு கழண்டுண்டு இருந்துட்டு இருக்கும். இது வந்து பிரசவ காலத்தில் எங்கே பிரச்சனை வருதுன்னாக்க அந்த கொடி வந்து நன்னா கழுத்து வழியாக சுத்திண்டு டெலிவரியும் போது பிரச்சனைகள் வரலாம். இது மாமாக்கு ஆகாதுங்கிறத பற்றி தெரியாது. இது வந்து எந்த நூல்லையும் இதுவும் வந்து சாத்தியம் இருக்குது இல்லை எங்கேயுமே சொல்லப்பட்டது இல்லை. ஸோ பட் பிரசவ காலத்தில் இந்த கொடி சுத்தின்னு இருந்தால் பிரசவத்துக்கு கஷ்டமாக இருக்கும். சில சமயம் 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி சுத்தின்னு இருந்தாக்க குழந்தைக்கு அஸ்பிக்சியா வந்து உயிர் இழக்க வாய்ப்பு இருக்கு.
இப்போ பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த 10 மாதங்களில் அந்த பெண் வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும்?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா கர்ப்பமான பெண்களும் ஹஸ்பண்டோட வருது தான் சரி செக்கப்புக்கு. 6 முதல்ல அதாவது நான் சொன்ன மாதிரி 33-35 நாள்லேயே அவங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக பிரெக்னன்சி தான்னு 100% சொல்றதுக்கு ஸ்கேன் எடுக்கணும். 6 வாரத்தில் வந்து குழந்தையோட ஹிருதய துடிப்பு நல்லா ஸ்கேனில் தெரியும். ஸோ அது வந்து கன்ஃபர்மேட்ரி டெஃபினட்டா. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கர்ப்பப்பையில தான் இருக்கா இல்லை டியூப்ல இருக்கா. ஸோ அதுவும் வந்து ஸ்கேன் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று, சில பெண்கள் கொஞ்சம் தள்ளி வருது பீரியட்ஸ் முன்ன பின்ன வரும். ஸோ அவங்களுக்கு அவங்க குறிப்பிட்ட லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட்டும் இங்கே குழந்தையோட வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கானோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 6 வாரத்தில் கரெக்டாக கார்டியக் ஆக்டிவிட்டி தெரியும் குழந்தைக்கு. அடுத்தது வந்து அந்த 6 வாரத்துலேருந்து அவங்க ரெகுலராக மாதம் மாதம் செக்கப்புக்கு போகணும். அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருங்கிறது 3 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்து டயபிட்டிஸ் இருக்கா, சுகர் டயபிட்டிஸ் இருக்கா, பிபி ஏதாவது இருக்கா, அதிலையும் இப்போ முன்னாடியே பார்த்துடுறோம். ஸோ டயபிட்டிஸ், லிபிட் ப்ரொஃபைல், ஹிமோக்ளோபின், அப்புறம் இது தைராய்ட் ப்ரொஃபைல், யூரின் டெஸ்ட்டு, அண்ட் அவங்களுக்கு ப்ளீடிங் கிளாட்டிங் டைம், கோஆகுலேஷன் ப்ரொஃபைல். ஸோ இது எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேயே பண்ணிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ டாக்டர்ஸ் அதை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இடையில டயட் பற்றியும் விவரமாக சொல்லி எந்த விதமான எக்ஸசைஸும் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாக்க அதில் எது கண்டினியூ பண்ணலாம். எல்லா பெண்களுமே வாக்கிங் போகலாம். அண்டு செக்ஸை பற்றியும் சொல்லணும். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். முக்கியமாக ப்ளீடிங் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாகவே த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி ரிலேஷன்ஷிப் வச்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. 7 மாதத்தில் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி குழந்தையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 7 மாதத்துக்கு அப்புறம் 15 நாளைக்கே ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு 7 மாதத்துக்கு மேலே செக்அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரிய வரும். வளர்ச்சி அதாவது க்ரோத் ரிட்டார்டட் பேபிஸ் இருக்கா, ரொம்ப பெரிய ஊனம் ஏதாவது இருக்குன்னா அது கருக்கலைப்பெல்லாம் முன்னாடியே செஞ்சுடுவோம். அந்த 14th வீக்லேயே நம்ம ஸ்கேனில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அப்போவே வந்து டெர்மினேட் பண்ணிடுறது. ஸோ 28 வீக்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து 36வது வாரம். அதுதான் 9 months கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் எப்படியாவது அந்த குழந்தை நல்லபடியாக வளருதா என்னன்னு பார்க்குறது. ஸோ 36 weeks மேலே குழந்தை பிறந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்ததுனா தான் சில ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு.
டாக்டர், ஸ்கேன் எடுக்கும்போது நிறைய தடவை ஸ்கேன் எடுத்தாலோ இல்ல ஒரு எக்ஸ்ரே எடுக்கும் போதோ சொல்றாங்க இல்லையா, அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது, ஸ்கேன் எடுக்கக்கூடாது, அதனால நிறைய பாதிப்புகள் வருது அந்த கதிர்களால அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து எத்தனை முறை ஸ்கேன் எடுக்கலாம் டாக்டர்?
இதுக்கு வந்து யாரும் விதிமுறை ஒரு அளவுகோல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்கவுங்க பிரெக்னன்சிக்கு தேர்ந்த மாதிரி, குழந்தை வளர்ச்சிக்கு தேர்ந்த மாதிரி, லைக் டயபெட்டிஸ்ன்னு நான் சொல்றேன், சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு நிறைய தடவை ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அது பாதிப்புனா இது சவுண்ட் வேவ்ஸ் தான். ஸோ அந்த இந்த எக்ஸ்ரே மாதிரி இதனோட பாதிப்பு கிடையாது. ஸோ அதனால வந்து சேஃபா ஸ்கேன் எடுத்துக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் டாக்குமெண்ட் ஆகல, ஸ்கேன்னால இத்தனை பாதிப்பு இருக்குன்னு எந்த புஸ்தகத்திலயும் அந்த டாக்குமெண்ட் ஆகல. சோ அதனால இட் இஸ் சேஃப்,
குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது.
எக்ஸ்ரே எடுக்க கூடாது, ஸ்கேன் எடுக்கலாம் கண்டிப்பா.
டாக்டர், கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னென்ன உணவு முறைகளை வந்து எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லது, அது எப்படி ஆரோக்கியமா இருக்கும், அது எவ்வளவு எடையோட இருக்கணும், அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
குழந்தை எடையோட இருக்கணுமா, தாயோட எடை?
தாயும் நலமா இருக்கணும், குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும் இல்லையா.
எடை பத்தி கேட்டோம்னாக்கா கர்ப்பிணி பெண்கள் வந்து மொத்தம் 10 kilo இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அதே வந்து டயபெட்டிஸ், பிபி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 8 kilo, 8-7.5 kilo தான் பர்மிட்டட், அவ்வளோதான். ஏற்கனவே குண்டா இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான். பட் சாப்பாட்டு விதிமுறைங்கிறது வந்து நிறைய சில பெண்களுக்கு வந்து வாந்தி நிறைய இருக்கும் ஆரம்ப காலத்துல, அவங்க வந்து சாலிட் அதாவது கெட்டி பொருட்கள்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. நிறைய ஜூஸு, இளநீர், மோர், சூப்ஸ் இந்த மாதிரி நிறைய, ஏன்னா குழந்தை வந்து அதுதான் ஃபார்ம் ஆற, அதை உற்பத்தி ஆற டைம் அது. ஸோ அந்த முதல் 3 months கண்டிப்பாகவே அவங்க நல்ல உணவு எடுத்துக்கணும், அதே சமயம் அவங்களால எடுத்துக்க முடியாமல் போயிடுறது. ஸோ அதை எடுத்துக்க முடியாமல் போகிறது இந்த இது, அதாவது ஜில்லுன்னு வச்ச ஜூஸு இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஜூஸ் நான் சொன்ன மாதிரி சூப்பு, மோர், இளநீர் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அஸ் சச், ஃப்ரூட் சாலட் மாதிரி, ஐஸ்கிரீம்ஸ் அது மாதிரியும் எடுத்துக்கலாம். அண்ட் சப்போசிங் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு வாந்தி இருந்தாக்க ட்ரிப்ஸ் கண்டிப்பா ஏத்துக்கணும். வாமிட்டிங் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட முடியாது, அதனால ரொம்ப அதிகமா வாந்தி இருந்ததுனாக்க ட்ரிப்ஸ் ஏத்திக்கலாம். அடுத்தது வந்து நிறைய பெண்கள் வந்து காலம்பரை, மதியம், ராத்திரி இந்த மாதிரி 3 வேளை மாத்திரம் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பா எல்லா, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருமே, அதே சாப்பாட்டை 5 வேளையா பிரித்து சாப்பிடணும். அதாவது 3 male meals அண்ட் 2 snacks இது கண்டிப்பா. அண்ட் ராத்திரி வேளையிலையும் அவங்க ஒரு வேளை ஏந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா 2 biscuit எடுத்துக்கணும். ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா every 3 hours கீப் ஈட்டிங் சம்திங்னு. ஸோ எவ்வளோ அதாவது ரத்த இது அவங்களது வந்து சுகர் லெவல் வந்து ஒரு அளவு, அதாவது ரொம்ப மேலேயும் போகக்கூடாது, ரொம்ப கீழையும் இறங்கக்கூடாது. ரொம்ப அதிகமானாலும் பாதிப்பு இருக்கும், ரொம்ப குறைவா இருந்தாலும் பாதிப்பு இருக்கும். அதனால ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அளவான சாப்பாடு எல்லாருமே சாப்பிடணும். அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் என்னன்னாக்க நம்ம இது அவாய்ட் பண்ணுறது பப்பாளி, பைனாப்பிள், பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. வெஜிடபிள்ஸ்னு எடுத்துட்டாக்க அந்த ப்ரோக்கோலி, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ப்ரோக்கோலினா என்னன்னு, பட் அந்த அந்த பச்சை கலரில் காலிஃப்ளவர் அது. ஸோ அது வந்து நிறைய சத்து இருக்கு அதில். அது இல்லாமல் கீரை, காய்கறி எல்லாமே எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் அவ்வளோவா எடுத்துக்கிறது நல்லது இல்லை, அரிப்பு வரலாம் அவங்களுக்கு. அண்ட் அது இல்லாமல் தண்ணி கண்டிப்பாக, வாட்டர் ஒரு கிட்டத்தட்ட 2 liters எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது. பழங்கள் முழுசா ஜூஸா இல்லாமல் முழு பழங்களா எடுத்துக்கிறது நல்லது. இது வந்து கர்ப்ப காலத்தில் த்ரூ அவுட், அதாவது 9 months அந்த எடுத்துட்டே இருக்கிறது தான் நல்லது.
டாக்டர், இப்போ சைவ உணவு, பழங்கள் பத்தி நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. இப்ப அசைவ உணவு சாப்பிடுற கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் சாப்பிடலாம்?
அசைவத்துல வந்து மீட் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம். சிக்கன் ஆரம்பத்துல அதாவது முதல் 3 months வந்து கொஞ்சம் சிக்கன் தவிர்க்கிறது நல்லது, மசாலா எல்லாம் போட்டு. மீன் தாராளமா சாப்பிடலாம். பட் எந்த அசைவ உணவும் நிறைய ராத்திரி வேளை சாப்பிடக்கூடாது, அவங்களால அது ஜீரணம் பண்ண முடியாது. சாதாரணமாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு 6 hours 6 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். ஸோ அதனால நைட் ராத்திரி வேளையில் இந்த அசைவ உணவு தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி மீன், சிக்கன், மீட் எல்லாமே சாப்பிடலாம், சூப் சாப்பிடலாம், போன் சூப் கிடைக்கிறது அது கண்டிப்பா சாப்பிடலாம். அவங்க
ஆரோக்கியமான குழந்தையா இருக்கிறது நல்லது இல்லையா டாக்டர்? அப்புறம் வந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே ஒருத்தவங்க வந்து பெரியவங்களோ யாரோ உறவுக்காரங்களோ வந்து பார்க்கும் போது உடனே சொல்லுவாங்க, குழந்தை அழுததா பிறந்த உடனே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி அந்த குழந்தை அழலைன்னா என்ன செய்யணும் டாக்டர்?
குழந்தை வந்து எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனே அழணும். ஸோ அழலைன்னா குழந்தை வந்து அஸ்பிக்ஸியா இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மூணு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்போம். இந்த குழந்தை 3 நிமிஷத்தில் ரீசசிட்டேட் பண்ணி டியூப் போட்டோ ஆக்சிஜன் கொடுத்தோ மவுத்து மவுத்து ரெஸ்பிரேஷன் ஏதோ ஒன்று கொடுத்து குழந்தையை அழ வைக்கணும். ஒரு தடவை அழுதுதான் ஆகணும் அது. அதுக்கப்புறம் நாங்கள் டியூப் போடுவோம், இல்லை வேற ஏதாவது காரணங்கள்னால குழந்தை அழாமல் இருக்கலாம். பட் முன்னாடி பிறந்த உடனே கண்டிப்பாக அந்த குழந்தை அழணும். 3 மினிட்ஸ் தான் கணக்கு. அதுக்கு மேலே குழந்தைய ரீசசிட்டேட் பண்ணினாக்க பிரச்சனைகள் வரலாம். 3 நிமிஷம் தாண்டி எடுத்துனாக்க. ஸோ அதனால எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனே கண்டிப்பாக அழணும். அழலைன்னா பேபிக்கு அஸ்பிக்சியேஷன் இருக்குன்னு அர்த்தம்.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் லட்சுமி நாகராஜன் பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப டாக்டர் கிட்ட. டாக்டர், ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு வந்து சுகர் வரும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த சுகர் வந்து பிரசவத்துக்கு பிறகு வந்து சுகர் வந்து சில டைம்ல போயிடுது. சில பெண்களுக்கு வந்து அந்த சுகர் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகி லைஃப் லாங் அது இருந்துட்டே இருக்கு. அது என்ன காரணம் டாக்டர், அதை எப்படி தவிர்க்கலாம்?
சுகர்னு வரும்போது டயபிட்டிஸ்ங்கிற கண்டிஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது சொசைட்டியில, அதுவும் தமிழ்நாடுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல 2 கேட்டகரி இருக்கு. முதல்ல சொல்ல போனா பிரெக்னன்சி வித் டயபிட்டிஸ்னு வருது, இன்னொன்னு டயபிட்டிஸ் வித் பிரெக்னன்சி. டயபிட்டிஸ் வித் பிரெக்னன்சிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் இருந்து இப்போ வந்து அவங்க கர்ப்பம் ஆயிருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து ஏற்கனவே டயபிட்டிஸ்க்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆனோடனே அது வந்து ஃபேமிலியில நிறைய பேருக்கு சுகர் இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த கண்டிஷன் பிரெக்னன்சி வித் டயபிட்டிஸ், இந்த கண்டிஷன் தான் வந்து அவங்களுக்கு எதிர்பாராம திடுதுப்புன்னு அவங்களுக்கு வருது. ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப ஜாகிரதையா நம்ம பார்த்துக்க வேண்டியது. அவங்க ஏற்கனவே, அதாவது டயபிட்டிஸ் வித் பிரெக்னன்சி, அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு டயபிட்டிஸ் என்ன சாப்பிடணும், என்ன மருந்து, என்ன விதமான இது எல்லாமே அவங்க கடைபிடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, இது வரைக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்க இப்போ வந்து ஊசி தான் போட்டுக்கணும், அதாவது இன்சுலின் ஊசி. கர்ப்ப காலத்துல சாதாரணமா வந்து ஒரு 28வது வாரத்துக்கு மேலதான் டயபிட்டிஸ் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் முதல், அதாவது முதல் 3 மாசத்துலேயே பிளட் டெஸ்ட்ல வந்து சுகர் லெவல் கொஞ்சம் மேலே கீழே இருக்கான்னு அதை பார்த்துட்டு அவங்கள அப்போலேருந்து ஜாகிரதையாக இருக்க சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுத்துன்னா, அதாவது நாங்கள் 120 மில்லிகிராம் தான் மேக்சிமம் பிரெக்னென்சியில இருக்கணும் சுகர். அது ஜாஸ்தி ஆயிடுத்துன்னா ஒரு பிரெக்னென்சி டயபெட்டிக் டெஸ்ட்ன்னு பண்ணுறது. அதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்திக்கா 140 மேலே காமிச்சதுனாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டியது வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது. சாப்பாட்டை அளவோடு சாப்பிடணும், சுகரை தவிர்க்கிறது நல்லது இல்லை குறைவாக சாப்பிடணும். நாம் பார்த்த வரைக்கும் நிறைய பேஷண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கேன்னு இன்சுலின் நம்ம ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு வந்து திடுத்துப்புன்னு சுகர் ரொம்ப குறைஞ்சி விடுறது, ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ முதல்ல அவங்கள ஆரம்பிக்க வைக்கிறது வந்து வாக்கிங் தான், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அதுலேயே நிறைய பேருக்கு அது வந்து நார்மலுக்கு வந்துவிடுறது, அண்ட் தொடர்ந்து அதையே கடைப்பிடிக்கலாம்.
அப்படி சுகர் வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்டர், எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து அந்த கொடி மூலமா தான் போகுது உணவு. அந்த சுகர் வந்து குழந்தைய தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
இல்ல, குழந்தைக்கு வந்து எப்படின்னாக்கா சுகர் வந்து அது இன்சுலின் அதனோட கொஞ்சம் அதுக்கு வந்து செட்பேக் இருக்கும், இன்சுலின் அதுக்கும் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். ஸோ குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு கர்ப்ப காலத்துல வந்து நான் சொன்னேன்னு சேஞ்சஸ் ஆகும், ரத்த குழாயில் குழந்தைக்கு போற ரத்த குழாய் இருக்கு இல்லையா அதுல மாற்றங்கள்லாம் வரும். குழந்தை வந்து குண்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து சுகர்னால தான், தாய்க்கு இருக்கிற சுகர்னால பேபிக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வரும். குழந்தை பிறந்த உடனே அதுக்கு திடுதுப்புன்னு சுகர் ரொம்ப குறைஞ்சிவிடும். அதுதான் மேஜர் சேஞ்ச். எல்லா டயபெட்டிக் மதர்ஸ்க்கும் வந்து குழந்தை பிறந்த உடனே சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சிவிடும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் சாதாரணமாக ஒரு 2 hours கழிச்சு ஃபீட் கொடுத்தோன்னா இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக உடனடியாக ட்ரிப்ஸ் ஏற்றிடணும். அதுதான் மேஜர் இது செட்பேக். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு சுகர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தாய்க்கு பிரெக்னன்சியில் டயபிட்டிஸ் இருந்ததுன்னா குழந்தைக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
அதே மாதிரி
ஒண்ணு இல்ல கொஞ்ச நாள்.
அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி டாக்டர், இந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு வந்து மஞ்சள் காமாலை நோய் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூரிய வெளிச்சத்துல கொண்டு போய் குழந்தைய வந்து 3 டேஸ் 5 டேஸ் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி டாக்டர் தாக்குது? அது பிரசவத்திலேயே அது இருக்குமா இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா குழந்தைக்கு?
மஞ்சள் காமாலைங்கிறது ரெண்டு விதமான மஞ்சள் காமாலை குழந்தைய தாக்குறது. நீங்க கேட்ட மாதிரி பிறந்த உடனே அது வந்து RH ப்ராப்ளம், RH இம்யூன் அந்த சொல்றது, அந்த RH இன்காம்பெட்டபிலிட்டி கண்டிஷன்ல பிறந்த உடனே ஜாண்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் 3 மாசத்துல நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி RH நெகட்டிவா பாசிட்டிவான்னு பார்த்து விடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தாயை பார்த்து அந்த லாஸ்ட் மந்த்ல முதல் குழந்தைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது அநேகமா. ஸோ முதல் குழந்தை பிறந்தோடனே குழந்தை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு RH பாசிட்டிவா இருந்தா விட்டுடுவோம். தாய்க்கு நெகட்டிவா இருந்து குழந்தைக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா தாய்க்கு கண்டிப்பா ஊசி போடணும். ஸோ அந்த ஊசினால தாய்க்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அடுத்த கர்ப்ப காலத்துக்காக. ஸோ அதனால இப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிறந்தோடனே ஜாண்டிஸ் வருது இல்லை. அடுத்தது நம்ம பிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு எல்லா உணவு முறையும் போகிறது த்ரூ பிளட். ஸோ அதுக்கு அதனால அந்த குழந்தைக்கு ரத்தம், அதாவது ரெட் பிளட் கார்பசல்ஸுங்கிறது அதிக அளவில் இருக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது. அந்த அதிக அளவில் இருக்கிற ரத்தம் ரெட் பிளட் கார்பசல்ஸ் வேகமாக அது வந்து உடைய தொடங்கும் குழந்தை பிறந்தோடனே. ஸோ அது ரொம்ப வேகமாக பிரேக் டவுன் ஆறுனால தான் 3வது நாள் ஜாண்டிஸ் வரும். அது வந்து நிறைய ஃபிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு சொல்கிறது, அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது வந்து 3வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் இருக்கும். சில குழந்தைகள், அதாவது ப்ரீமெச்சுவர் குழந்தைகள், குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நாள் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்று வெயிலில் காமிக்க, ரொம்ப குறைச்சலாக இருந்தால் வெயிலில் காமிச்சா போகிறோம். இப்போல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபோட்டோ தெரப்பிங்கிறது கொடுக்கறது, பிளட் லெவல் பார்த்துட்டு அந்த லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா ஃபோட்டோ தெரப்பி கொடுத்தா அது ஒரே நாளில் அந்த ஜாண்டி சரியாயிடும், பத்திரமா வீட்டுக்கு போய் சேரலாம் குழந்தை. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் 2 நாள் ஃபோட்டோ தெரப்பி கொடுத்து குழந்தைய சரி பண்ணி தான் அனுப்புறது.
டாக்டர் இன்னொரு நேர் லைன்ல வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என்ன கேள்வின்னு கேட்டறலாம். ஹலோ, உங்க பேர் என்னமா?
என் சசிகலா, பெரம்பூர்ல இருந்து பேசுறேன்.
டாக்டர் கிட்ட என்ன கேள்விமா கேட்கணும் உங்களுக்கு?
சிசேரியன் மூலமா குழந்தை பெற்றதுல ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன், ஆனா அது ஆரோக்கியமானதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி.
டாக்டர் விளக்கம் சொல்லுவாங்கம்மா, கேட்டுக்கோங்க.
தேங்க் யூ சசிகலா. சிசேரியன்ங்கிறது செயற்கை முறை தான், நேச்சுரல் டெலிவரிங்கிறது நேச்சுரல் டெலிவரி, சிசேரியன்ங்கிறது ஒரு செயற்கை முறை. ஸோ இந்த இது வந்து நீங்கள் சில கண்டிஷன்ஸில் அதை பண்ணித்தான் ஆகணும், அதாவது பேசேஜ் டைட்டாக இருக்கு, இல்லை குழந்தை இந்த சில காரணங்கள் தாய்னால ஏற்படுறது, சில கண்டிஷன்ஸ் குழந்தைனால. ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் சிசேரியன் பண்ணித்தான் ஆகணுங்கிற நிலைமை நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் எப்போவுமே இந்த கண்டிஷன் தவிர நார்மலி எல்லா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் நார்மல் டெலிவரி பார்க்கறது தான் பெட்டர். ஸோ சில கேசஸ், அதாவது IVF முறையிலையோ இல்லை ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ப்ரெஷஸ் பேபிங்கிற கண்டிஷன் வந்ததுனாக்க, அந்த குழந்தை அந்த தாய் கிட்டத்தட்ட ஒரு 38-39 இயர்ஸ் ஆயிடுத்து, இது வரைக்கும் குழந்தையே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கருத்தரிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு IVF முறை இல்லை IUI முறை இந்த மாதிரி ஏதாவது காரணத்தினால குழந்தை அந்த கர்ப்பம் தரித்து அவங்க வந்து 3 மாதம் போயிருக்காங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு 36-37 வாரத்திலேயே அநேகமாக இது சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்து விடுறது தான் நல்லது. ஏன்னாக்க அந்த 36-37 வாரத்துக்கு மேல காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷியஸ் பிரெக்னன்சிஸ் தான் வந்து டெர்மினேட் பண்ணணும் சிசேரியன் மூலமா. அது தவிர நான் ஏற்கனவே சொன்ன தாயோட கண்டிஷன்ஸ், குழந்தையோட கண்டிஷன்ஸ் இல்லது இருக்கு, அதுலயும் வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கிறது தான். இதுக்காக பேஷண்ட் வந்து எனக்கு சிசேரியன் தான் வேணும், நான் வந்து வேற விதமா, எல்லா டாக்டர்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து நார்மல் டெலிவரி தான், அதே அடுத்து வேக்யூம் இருக்கு, ஃபோர்செப்ஸ் இருக்கு. அண்ட் இந்த காலத்துல வந்து பெயின்லெஸ் டெலிவரி நிறைய பண்றோம், அதாவது எபிடியூரல் அனஸ்தீஷியா கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு லேபர் பெயின்ஸே சுத்தமாக தெரியாமல் அவங்களுக்கு எப்போ டெலிவரி ஆச்சுன்னே தெரியாமல் அந்த விதமான டெலிவரிஸ் நிறையா பார்க்குறோம். ஸோ அதனால வலியை அவஸ்தப்படணுங்கிற பிரச்சனையே வரது இல்லை. ஸோ அதனால பெஸ்ட்டு என்னென்னா நார்மல் டெலிவரி தான். பட் ப்ரெஷர்ஸ் பிரெக்னன்சிஸ்ல ஆல்வேஸ் சிசேரியன்.
இந்த கொடின்னு சொல்றோம் இல்லையா டாக்டர், அத பத்தி உங்களுடைய மருத்துவ டேர்ம்ல வந்து அது என்னங்கறத கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க டாக்டர்.
கலோக்கியல் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், இதுதான் வந்து கொடியும் தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற பந்தம். அது உருவாகிறது எதுக்குனாக்க, அந்த தாயோட உச்சவர் இருக்கு கர்ப்பப்பைக்குள்ள, அதுதான் முன்னாடி தயாராகுது. அங்கேருந்து குழந்தை வந்த உடனே அது ஏற்கனவே வந்து உட்காரும், அதாவது கருமுட்டையிலேருந்து டியூப் வழியாக வந்து அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து உட்காரும். ஸோ அந்த உட்கார்றதுக்கு முன்னாடியே அந்த ஏரியா, தட் இஸ் பிளாசென்டாங்கிறது உருவாகி அந்த பந்தம் ஏற்படுறது. தாய்க்கும் குழந்தைக்கும் அதுதான் முக்கியமான பந்தம் கொடிங்கிறது. ஸோ அது வழியாக தான் குழந்தைக்கு எல்லா விதமான உணவுப் பொருள்களும் போகிறது. அண்ட் குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம மாதிரி மூச்சு இழுத்தெல்லாம் வராது. ஸோ குழந்தைக்கு எல்லா உணவும் ஆக்சிஜன் உள்பட ரத்தம் வழியாக தான் போகிறது. ஸோ அந்த ரத்தம் வந்து ரத்தம் உணவுப் பொருள் எல்லாமே அந்த கொடி வழியாக தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. ஸோ தாயோட உடல் நலம் நல்லா இருந்ததுனாக்க குழந்தைக்கு அந்த பிளசன்டாவும் நல்லா ஃபார்ம் ஆகும், அதே அது வழியாக வர ரத்தமும் குழந்தைக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ ஒரு குழந்தை நல்லா உருவாருது, கொடி நல்லா ரத்தமும் போறதுனாக்க அதுக்கு காரணம் அந்த தாயோட உணவு முறை. அடுத்தது அந்த வழியாக அந்த ரத்தம் செலுத்துறது, அது வந்து சில காரணங்களால், அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமா இல்ல டயபெட்டிஸ் இருந்ததாலோ இல்ல தாய்க்கு ரத்த சோகை இருந்ததுனா அந்த கொடி வழியா வர ரத்தம் குறைவாயிடும். சோ அப்போ வந்து குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும்.
அதனாலதான் சொல்றாங்களா, தாய் வந்து கர்ப்ப காலத்துல வந்து சாப்பிடுற உணவு வந்து நல்ல தரமான உணவா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும்,
சுகாதாரமா இருக்கணும், தாய்க்கு நோய்கள் இல்லாம இருக்கணும். அவங்க ஆரம்பத்திலேருந்து பாதுகாப்பான முறை, அதாவது ஈவன் சிம்பிள் காமன் கோல்டு கூட அந்த தாய்க்கு இருக்கக்கூடாது, வைரல் இன்ஃபெக்ஷன் அது. ஸோ முதல் 3 மாசத்துல சப்போசிங் தாய்க்கு வந்து வைரல் ஃபீவர் இல்ல காமன் கோல்டு வந்தா கூட குழந்தையை பாதிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு.
குழந்தைங்க வந்து இந்த வயிற்றுலயே இறந்து போயிடுது, இந்த கொடி சுத்தி பறக்கும் போது இறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வயிற்றுலயே இறந்து போனாலும் உடனடியா வந்து அதை உணர முடியல அவங்களால. அதாவது வயிறு வந்து ரொம்ப கனமா இருக்கும் போது உங்களை வந்து பாக்க உடனே வந்து பிரசவத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா இல்ல குழந்தைக்கு என்ன ஆச்சோங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. அப்ப வந்து அதை வந்து அதுக்கு அவேர்னஸா நீங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்?
இது வந்து பிரெக்னென்ட் லேடிஸ், அதாவது கர்ப்ப காலத்துல எப்படியும் வந்து ஒரு தாய் மாசா மாசம் செக்கப்க்கும், 7வது மாசத்துல இருந்து 15 நாளைக்கு செக்கப்க்கும் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த இறக்குறதுங்கிறது திடுத்துப்புன்னு ஆகிறது கிடையாது. ஸோ ஒரு குழந்தைக்கு உணவு முறை, நான் சொன்ன மாதிரி உணவு குறைச்சலா கிடைச்சதுனா இல்ல வேற ஏதாவது காரணத்தினால குழந்தை வளர்ச்சி பாதிப்பு இருக்குன்னா அது வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரே ஒரு கண்டிஷன், அதாவது டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன்ல மாத்திரம் திடுத்துப்புன்னு குழந்தைய இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது முந்தைய நிமிஷம் வரைக்கும் குழந்தைய உலாத்தின் இருக்கும், அடுத்த நிமிடம் குழந்தை போயிடும். ஸோ இது வந்து டயபெட்டிஸ்ங்கிற ஒரே கண்டிஷன்ல மாத்திரம் தான் குழந்தை வந்து சடனா நம்ம இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால மற்ற எல்லா கண்டிஷனும், அதாவது பிரசவ காலத்திலேயே நம்ம வந்து, பிரசவ காலம் இல்ல அந்த கர்ப்ப காலத்திலயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆரம்பத்திலயே வந்து செக்கப்க்கு போயிட்டே இருந்தோம்னாக்க இப்ப ரத்தோட்டம் குறைவா இருக்கு, பிபி ஜாஸ்தியா இருக்கு, குழந்தை உலாத்துறது கம்மியாகும், இது நம்ம சொல்றது லைக்கர்
அந்த வெயிட் கூட சொல்லுவாங்க இல்லையா டாக்டர், படிப்படியா வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்.
ஆமா, மாசம் மாசம் 1 கிலோ கூடணும். ஸோ எல்லா விதமான சேஞ்சஸும் நம்ம மாசம் மாசம் செக்அப் போனா கண்டிப்பா தெரியும். போறதுக்கு நமக்கு ஸ்கேன் வசதி இருக்கு, எல்லா பிளட் டெஸ்ட் இருக்கு. ஸோ சுகரும் பார்க்கலாம், பிபியும் பார்க்கலாம். ஸோ எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறச்சே திடுதுப்புன்னு இறக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி.
டாக்டர், அப்படி குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும் டாக்டர்?
இது இறந்து போயிடுத்துனாக்கா உறுதி செய்யணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா உலாத்தலே அது டசன்ட் மீன் உடனே இறந்து கொடுத்துன்னு, முதல்ல ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது வந்து இறந்து கொடுத்தான்னு உறுதி செய்ய வேண்டியது டாக்டர் ஸ்கேன் ரெண்டும். சப்போசிங் இறந்து கொடுத்துன்னு கன்ஃபார்ம் ஆயிடுத்துனாக்கா எப்படியாவது துரிதப்படுத்தி டெலிவரி, அது வந்து எந்த மாசமா இருந்தாலும், அதாவது 7 மாசமா இருந்தாலும் எந்த மாசமா இருந்தாலும் எப்படியாவது டெலிவரியை துரிதப்படுத்தணும். அது இருக்கு, அதுக்கு வந்து மிஃபிப்ரிஸ்டால் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வழியா வந்து எப்படியாவது லேபர் பெயின்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு சிசேரியன் பண்றது எப்படியாவது தவிர்க்கணும். ஸோ குழந்தை இறந்து 24 மணி நேரமோ இல்ல 48 ஹவர்ஸோ எப்படியாவது டெலிவரி பார்க்கணும். சாத்தியமே இல்லை ரொம்ப பெருசா இருக்கு குழந்தை, இல்ல தலை ரொம்ப பெருசா இருக்கு, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல வேற வழியே இல்லாம இறந்ததா இருந்தாலும் சிசேரியன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது. சரி, இந்த இறந்த குழந்தை என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னாக்க, ஒரு தாய்க்கு அந்த ப்ளீடிங் டிசார்டர் இதனால உருவாகலாம் ஒன்று, ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த கர்ப்பைக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் வந்து தாய்க்கு 104-103 ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன் இஸ் ப்ளீடிங், ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படியாவது அந்த குழந்தை, இறந்த குழந்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து விடுறது நல்லது.
டாக்டர், முன்னெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்திலேயே வந்து வீட்டுல வந்து பாட்டிமார்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகும் இல்லையா, அப்பவே அவங்க வந்து நாடி பிடிச்சு பார்த்து இவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இல்ல ஒரு வாந்தி எடுத்தாலோ, இது பித்த வாந்தி இது மசக்க வாந்தின்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வயசான முதியவர்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்ல பிளாட்ல குடியிருக்கிற காலம் வந்துருச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல அந்த பொண்ணு எப்படி தான் வந்து கர்ப்பமா இருக்கும் அப்படிங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா?
வித்தியாசம்னு பாக்க போனாக்கா, அந்த காலத்துல வந்து பாட்டிமார் நாடி ஜோசிய நாடி என்ன தெரியும்னாக்க, ப்ரெக்னென்சியில வந்து நாடி வந்து நாடி துடிப்பு கொஞ்சம் துரிதமா இருக்கும், அதாவது கொஞ்சம் வேகமா இருக்கும். பட் அதை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த காலத்துல நிறைய அட்வான்டேஜஸ் என்னன்னாக்க, ஒரு பீரியட் மிஸ் பண்ணினா இன்டர்நெட் இது இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, பேப்பர்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, பல விதமான விதத்திலையும் வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ ஒண்ணுமே தெரியாம ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே என்னவா இருக்குங்கிறது வந்து அவளுக்கு சந்தேகமே வராது. டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்துன்னு தான் போறாங்க. பாசிட்டிவ் பாருங்க டாக்டர், இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு. ஸோ இப்போ இருக்கிற இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, நிறைய பெண்கள் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே தீட்டு கரெக்டா வராது. ஸோ அதனால வந்து அது பிரெக்னன்சி தானா இல்லை வேறு மாதவிடா தள்ளி போயிருக்கான்னு கொஞ்சம் தெரியாம போயிடும். ஸோ ஆனால் கல்யாணம் ஆனோன்னு இந்த பிரச்சனை வருது, பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா என்னவா இருக்கும். ஸோ 32-33 நாள்லயே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியும்.
டாக்டர், குழந்தை பிறந்த உடனேயே இந்த சீம்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா, சப்போஸ் அவங்க அந்த அந்த தாய் வந்து சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி மயக்க நிலையில இருந்தாங்கன்னா அந்த சீம்பால் வந்து எந்த நேரத்துக்குள்ள கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு?
முன்னாடி நார்மல் சுகப்பிரசவத்தை பத்தி சொல்றேன்னா, சுகப்பிரசவத்துல எப்படின்னாக்க, மேலை நாடுகள்ல நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல கூட கொடி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய எடுத்தோன்னா ஸ்ட்ரெயிட்டா பிரஸ்ட்ல போட்டு விடுவாங்க, அதாவது உடனடியா. சிசேரின்னு வரும்போது இப்பெல்லாம் வந்து நாங்க கொடுக்கறது வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியா தான். ஸ்பைனல் அனஸ்தீஷியா குழந்தை இந்த தாய் வந்து குழந்தை பிறக்கிறது அழுகை சத்தம் எல்லாமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ குழந்தைய தொடச்சி உடனே தாய்க்கு காமிச்சு விடுவோம். ஆனால் அப்போ பால் கொடுக்க முடியாது. நமக்கு வேண்டியது முதல் பால் குழந்தைக்கு போய் சேரணும். ஸோ அது வந்து 6 மணி நேரம், சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணி 6 ஹவர்ஸ் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தாராளமாக கொடுக்கலாம். அது வந்து அவங்க டைரெக்டாக ஃபீட் பண்ணுறாங்களோ இல்லை எடுத்து கொடுக்குறாங்களோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் சாதாரணமாக வந்து பிரெஸ்ட் மில்க்குங்கிறது தாய்ப்பாலுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறது எப்படின்னாக்கா, குழந்தை வந்து நிப்பில் வாய் சப்பினா தான் அது வரும். ஸோ தானே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால பிரெஸ்ட்டை வந்து எங்கே குழந்தை இருந்தாலும் குழந்தைய வந்து தாய்கிட்ட பால் வருதோ வரலையோ குழந்தைய வந்து தாய்கிட்ட கொண்டு அதை செப்ப வைக்கணும். அது கொடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சுருக்கும். ஸோ இதுக்கு வந்து யாருமே வந்து இத்தனை மணி நேரம் கூட கொடுத்து தான் ஆகணுங்கிறது விதிமுறை கிடையாது. அது சிசேரியனாக இருக்கட்டும் நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், பட் நான் நார்மல் டெலிவரியில் இது சாத்தியமாகும், அதாவது கொடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பால் கொடுக்க முடியும். சிசேரியனில் தாய் முடியாத நிலை, அதனால ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்ன மேல கொடுக்கலாம் தாராளமா.
டாக்டர், குழந்தை குழந்தைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், குழந்தைகள் அப்படிங்கிற டாபிக்கு இப்ப வரலாம். இரட்டை குழந்தைகள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த இரட்டை குழந்தைகள்ங்கும் போது இது ரெண்டும் உடனே அடுத்தடுத்து பிறக்குமா? இது வந்து ஸ்கேன் மூலம் இரட்டை குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே தாயார் வந்து எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
நல்ல கேள்வி நீங்க கேட்டது. 1+1
போனஸ்
இப்போ வந்து ஏஜ் அதாவது ரொம்ப லேட்டா மேரேஜ் ஆறதுனால இயற்கையா ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபேமிலியில நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருந்தா அந்த பெண்ணுக்கும் வந்து ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் ஆறுதே. அது இல்லாம இப்போ வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து ஃபர்டில் டேப்லெட்ஸோ இல்லை வேற டேப்லெட்ஸ் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறது ஓவரீஸை. ஸோ ஒரே நேரத்தில் 2, 3, 4 கருமுட்டைகள் உற்பத்தியாகி அதில் சில சமயம் 3, 4 கூட கருத்தரிக்கிறாங்க. IVF மூலமாக கருத்தரிச்சாங்க, அவங்க வந்து லிமிட்டெட், அதாவது 3 இல்லை 2 எக் தான் எம்ரியோ தான் உள்ளே செலுத்துகிறாங்க. பட் இயற்கையாக அவங்களுக்கு அப்படி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா 3 கன்சீவ் ஆயிடுத்துனாக்க அவங்க 3 குழந்தைகளோ 4 குழந்தைகளோ பாரம் தாங்க முடியாது. இன்னொன்று 4 வந்து சேர்ந்த மாதிரி வளர்றதும் கஷ்டம். ஸோ அதில் வந்து 2 அவங்க வந்து மருந்து மூலமாக மெத்தோட்ரிக்ஸேட்டோ இல்லை வேறு ஏதாவது மருந்து மூலமாக அதை வந்து 2 குழந்தைகள இது பண்ணிடுறாங்க, கலைச்சி விட்றாங்க. அதனால தாய்க்கும் அந்த அடுத்த 2 குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஒன்றே இருக்கிறது இல்லை. அடுத்தது வந்து இந்த 2 குழந்தைகள், சரி 2 குழந்தைகள் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்கிறது இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு 6வது வாரத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சி விட்றோம் 1 குழந்தையா 2 குழந்தையான்னு. ஸோ இந்த குழந்தைகள் அநேகமாக ஒரே நேரத்தில் தான் கருத்தரிக்கிறது. அது அடுத்தடுத்த 2 மாதம் 1 மாதம் கேப்பில் கருத்தரிக்கிறது அது வேறு, அது வந்து ஃபிக்கண்டட்டின்னு சொல்கிறது, அப்படி கூட ஆகலாம். அது ஆனால் அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ ஒரே நேரத்தில் ஒரே எக்கு 2 ஸ்பிளிட்டாகி 2 குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு 2 எக்கில் 2 கரு உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே இதில் ஸ்பிளிட் ஆகி ஆச்சுனாக்கா அது வந்து சேம் செக்ஸாக இருக்கும். ஸோ 2 எக்கில் கன்சீவ் ஆனால் அது வேறு வேறு செக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள வந்து அந்த தாய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போஷாக்கு தான் முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல வந்து 2 குழந்தைகளை சுமக்க போகிறாங்க. அந்த இடம் வந்து 1 குழந்தைக்காக தான் ஏற்பட்டது, இப்போ அதில் வந்து 2 சுமக்க போகிறாங்க. ஸோ க்ரௌடிங் இருக்குது. அதனால் அந்த தாய்க்கு வந்து போஷாக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். போதிய அளவு ஓய்வு தேவை. ஸோ போஷாக்கு ஒரு பக்கம், போதிய அளவு ஓய்வு தேவை. கண்டிப்பாக இவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. இல்லை ரொம்ப குறுகிய காலம், அதாவது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி வேலை செய்கிறது நல்லது. வாக்கிங் இவங்களும் செய்யலாம். பட் ஆரம்ப, அதாவது முதல் 3 மாதத்துக்குள்ளே சப்போஸிங் அவங்களுக்கு ப்ளீடிங் ஏதாவது இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ரெஸ்டில் தான் இருக்கணும். இவங்களுக்கு சாதாரணமாக 1 குழந்தையா இருக்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரத விட ரெட்டிப்பாக வரும். அதாவது கால் வீக்கத்துலேருந்து பிபி வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, சுகர் வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னா ஊனம் வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ட்வின் ப்ரெக்னென்சியில் வந்து ஏற்கனவே 2 குழந்தைகள், அது இல்லாமல் இவங்களுக்கு தண்ணி, அதாவது லைக்கர் பனிக்கூடத்துக்குள்ளே இருக்கு, அந்த லைக்கர் வால்யூமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெட்டை குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து குறை பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி குறை பிரசவம் ஆகும் பட்சத்தில் இவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி, ஹாஸ்பிட்டலில் தான் பிரசவம் பார்த்துக்கிறது நல்லது. முன்காலத்தில் வந்து நிறையா வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நார்மல் டெலிவரியை தவிர்த்து, அதாவது ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துடும் ஒரே வழியில், பட் இப்போ வந்து நார்மல் டெலிவரியை விட சிசேரியன் தான் இந்த மாதிரி ட்வின்ஸ்க்கு நிறையா பண்ணுறோம். அண்ட் இப்போது வந்து அநேகமாக எல்லா ட்வின்ஸும் வந்து காப்பாற்றப்படுறோம் எல்லாமே அநேகமாக. முன்ன எப்படின்னாக்கா 1 குழந்தை இருக்கும், 1 குழந்தை போயிடும், இல்லை 1 குழந்தை நன்னா வளரும், இன்னொரு குழந்தை வளரவே வளராது. இப்போது அநேகமாக ட்வின்ஸ் ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி எல்லாமே நல்லபடியாக முடியறது. ஸோ அது காரணம் நல்ல இது மெடிக்கல் அண்ட் போஷாக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆனதுனால, ப்ளஸ் NICU, அதாவது குழந்தை பிறந்தவொடனே அதை பார்த்துக்கிறதுக்கும் நல்ல வசதி இருக்குது. ஸோ அதனால இப்போ ட்வின்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒன்றே ஒன்று என்னென்னா, முன்ன நார்மல் டெலிவரி நிறைய ஆகிட்டு இருந்தது, இப்போ ட்வின்ஸுக்கு ஆப்ரேஷன் நிறையா ஆகுது. ரிஸ்க்கு ரெண்டுலேயும் இருக்கு. 1 குழந்தை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட இவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக யாராவது கண்காணிச்சுட்டே இருக்கணும், அதாவது ஒரு தாயோ யாராவது கூட இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா இவங்களால வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இந்த குழந்தைகளையும் பார்த்துட்டு தனியும் பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால ட்வின்ஸில் தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸும் டபுள் ஆகும். அதனால இவங்கள வந்து ரொம்ப க்ளோஸாக கண்காணிக்கணும், ஸ்கேன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வேற பண்ண வேண்டியிருக்கும் இவங்களுக்கு.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் லட்சுமி நாகராஜன் அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ லைன்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. டாக்டர் ஹலோ. உங்க பேர் என்னமா?
என் பேர் காஞ்சனா. நான் வந்து மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன்.
உங்க கேள்வி என்னமா?
குறைப்பிரசவம்னா என்ன டாக்டர்? அது ஏன் இப்படி ஏற்படுறது? அது எப்படி நம்ம எதிர்கொள்றது?
குறைப்பிரசவங்கிறது இந்த கர்ப்ப காலத்துல வந்து மூணு இதுவா பிரிச்சு வச்சிருக்கு. அதாவது ப்ரீ டேர்ம் பேபிஸ், டேர்ம் பேபிஸ், போஸ்ட் டேர்ம் பேபிஸ். 36 வாரம் தான் வந்து டேர்ம் பேபிஸ், அதுக்கு மேல பிறக்கிறது. அதுக்கு முன்னாடி எது பிறந்தாலும் குறை பிரசவம் தான். இந்த 28 வாரத்துல பிறக்கிற குழந்தைகள் கூட இந்த காலத்துல இந்த NICU அதாவது நியூ நேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் வந்ததிலிருந்து 900 கிராம்ஸ்ல இருந்து எல்லா விதமான சின்ன குழந்தைகள் அதாவது 2.5 வரைக்கும் தான், 2.5க்கு மேல நார்மல் வெயிட்னு சொல்றது, அந்த 900லேருந்து 2.5 வரைக்கும் எல்லா குழந்தைகளும் காப்பாற்ற முடியறது. பட் இந்த மாதிரி குறை பிரசவம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, முதல்ல வந்து இது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழுங்காக போஷாக்கான சாப்பாடு, வேலை கரெக்டாக செய்கிறது, அண்டு உடம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தால் வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு. இன்னொன்று என்னன்னாக்க, கர்ப்ப காலத்தில் வந்து ஆரம்பத்தில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராமல் அடுத்தது வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னாக்கா பேஷண்ட் வந்து டேர்ம் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதாவது 36 வாரம் தாண்டறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போது இருக்கிற நிலைன்னு கேட்டிங்கனாக்கா வேலைக்கு போகிற பெண்கள், இது வந்து பெரும்பாலான பெண்கள். நான் சமீபத்தில் ஒரு பொண்ணு வந்து காலம்பரை 9 மணிக்கு வேலைக்கு போயிருக்கா, ராத்திரி 9 மணிக்கு அவளுக்கு வேலையிலேருந்து விடுப்பு கிடச்சது ராதர். ஸோ அந்த பெண் வந்து இடைக்காலத்தில் அதாவது 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிச்சிருக்கான், இன்பிட்வீன் ஒரு கொஞ்சோண்டு ஒரு சாப்பாடு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில வேலை செய்யற பெண்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாக்கா அந்த குழந்தை வந்து குறை பிரசவம் ஆறுத்துக்கோ வளர்ச்சி இல்லாத குழந்தைகளோ பிறக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால வந்து ஒரு ஓரளவுக்கு ஓய்வு, ஓரளவுக்கு எக்ஸசைஸ், நல்ல போஷாக்கு இதெல்லாம் ஒழுங்காக எடுத்துருந்தாக்கா குறை பிரசவம் ஆறுத்துக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. ஆயிடுத்து அதாவது குறை பிரசவம் ஒரு பனிக்கூடம் உடஞ்சோ இல்லை குழந்தை வளர்ச்சி இல்லாமல் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தாக்க அதுக்கு தகுந்த மாதிரி செக்கப்புக்கு போயிட்டு டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைகளையும் ஒழுங்காக பராமரித்து, அதாவது இந்த மாதிரி குழந்தைகள் குறை பிரசவங்கள் வந்து நிச்சயமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதாவது எல்லா விதமான வசதியும் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டா நல்லது. வீட்டில் பிறந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின் வந்து அந்த குழந்தைய NICU அட்மிட் பண்ணி பார்த்துட்டாக்க பிரச்சனையே கிடையாது. முன்காலத்தில் எப்படின்னாக்கா வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து சர்ஃபெக்டன்ட்னு ஒன்று இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க, அது வந்து லங் மெச்சூரிட்டிக்காக. இப்போ அதுவும் நம்ம நாட்டில் கிடைக்கிறது. ஸோ NICU ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. நியூ நெட்டாலஜிஸ்ட் அதாவது ரொம்ப குறைப்பிரசமாக பிறந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இப்போ குறைப்பிரசவம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்க முடியும். பட் இதை தவிர்க்கிறது தான் நல்லது. அதுக்கு ஒழுங்காக செக்கப்புக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணாக்க சாப்பாடு, டயபெட்டிஸ் இருந்தால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, பிபி இருந்தால் ஒழுங்காக மருந்து மாத்திரை எடுத்துட்டு அதையும் சரி கட்டின்ட்டு இருந்தாக்க குறைப்பிரசவம் ஆர்த்த வந்து நம்ம தவிர்க்கலாம் ஓரளவுக்கு. டேர்ம் பேபிஸுங்கிறது 36 வாரத்துக்கு மேலே பிரச்சனைகள் ரொம்ப குறைவு, அதுக்கு மேலே ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இந்த இது காலத்தில் வந்து குறை பிரசவம் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறது தான் நல்லது.
டாக்டர் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது டாக்டர், இந்த பனிக்குடம் உடஞ்சி வர நீரை குழந்தை நம் குடிக்குமா வயிற்றில் இருக்கும்போது? அது பெரிய ரிஸ்கா?
பனிக்குடம் உடஞ்சிதா உடஞ்சா என்ன பண்ணுறது? இது வந்து லைக்கர் அதாவது குழந்தையை சுற்றியுள்ள ஒரு வாட்டர் பெட், இதில் வந்து குழந்தை மெதுங்கிண்டே இருக்கும் எந்நேரமும். இந்த பாதுகாப்பான வாட்டர் பெட்ல திடீர்னு அது ரிலீஸ் ஆயிடுத்துனாக்க அந்த குழந்தைக்கு வந்து டர்ன் பண்றதுக்கோ சுத்தறதுக்கோ சான்சஸ் கம்மி. ஸோ இன்னொன்று வந்து த பேபி வில் பி டைரக்ட்லி இன் கான்டாக்ட் வித் த பிளசண்டா, அந்த தாயோட இது ரொம்ப கிட்டக்க இருக்கும். ஸோ குழந்தை வந்து மூவ் ஆறுது வந்து அதாவது சுத்துறது குறைஞ்சி விடும். அடுத்தது அந்த பன்னிக்குடம் உடஞ்ச உடனே அந்த குழந்தையோட த தாயோட பேசேஜில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் அந்த குழந்தைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப அதாவது 28 வாரத்துக்குள்ளேயோ இல்லை 28-26 அதாவது ரொம்ப ஆரம்ப ப்ரீமெச்சூரா ரப்சர் ஆயிடுத்துனாக்க ஒரு ஜஸ்ட் கொஞ்சமாக போய் அது சீல் ஆயிடுத்துனா பிரச்சனை கிடையாது, ஹைண்ட் வாட்டர் ரப்சர்னு சொல்கிறது. பட் நிறையா ரிலீஸ் ஆயிடுத்துனாக்க கண்டிப்பாக ஒரு 24 கொஞ்ச நாள் வரைக்கும் இது பார்த்து, அதாவது ஸ்கேன் எடுத்து வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கிட்டத்தட்ட எவ்ரிடே ஸ்கேன் பார்த்து அந்த லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து ரொம்ப 4.6 அந்த மாதிரி லெவல் வந்துடுத்துனா கண்டிப்பாக அந்த குழந்தைய எடுத்து தான் ஆகணும். அதுக்கு மேலே அது உள்ளே இருக்க சான்ஸ், அதாவது உள்ளே இருந்தாலும் இறக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு, பிகாஸ் நேர டைரெக்டாக குழந்தைய தாயோட பேசேஜுக்கும் அந்த குழந்தைக்கும் தொடர்பு ஏற்படுறது, அதனால இன்ஃபெக்ஷன் நிறையா வந்து சில சமயம் வந்து ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பனிக்கூடம் உடஞ்சதுனாக்க அநேகமாக 24 hours டெலிவரி பார்த்துடுறது நல்லது.
பொதுவா டாக்டர், பிரசவத்துக்கு பிறகு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும், எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்?
பிரசவங்கிறதே ஒரு எல்லா தாய்க்கும் மறுபிறவின்னு நம்ம சொல்றோம். அது எதுக்குனாக்க பிரசவம் ஆகும்போது இட்ஸ் ஒரு ரிஸ்கி இதுதான். ஸோ நிறைய, அதாவது அந்த குழந்தைய வெளிப்பட்டோன்னு அதோட காரியம் முடிஞ்சதுன்னு இல்லாமல் அது வந்து செகண்ட் ஸ்டேஜ், அதாவது குழந்தை பிறந்தோடனே அது வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறது. அது மூணாவதாக ஒன்று இருக்கு, தேர்ட் ஸ்டேஜ். அதில் தான் காம்ப்ளிகேஷன் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதுதான் ப்ளீடிங். ஸோ இந்த பிபிஹெச்ங்கிறது ப்ளீடிங்கில் தான் நிறைய பேருக்கு அது வரைக்கும் ஐயோ நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆயிடுத்து நிம்மதியாக இருக்க போக ரொம்ப நிறைய ப்ளீடிங் ஆகி அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வேகமாக ஆயிடுச்சின்னு போய், முன்காலத்தில் எப்படின்னா நிறைய அந்த இந்த கண்டிஷனுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இதே கண்டிஷனுக்கு பிபிஹெச் ஆனாக்க அந்த கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த கொடா அதை வந்து நல்லா டை பண்ணிட்டும் ரத்தப்போக்கை நிறுத்தி விடுறாங்க. ஸோ முன்காலத்துக்கும் இப்போக்கும் இதுதான் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ ஒரு லேடிக்கு வந்து டெலிவரி ஆயிடுத்துங்கிறது முடிவு இல்லை, அதுக்கு அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ், அதுவும் நல்லபடியாக முடிஞ்சாதான் நல்லபடியாக ஆச்சுன்னு அர்த்தம். சரி, இதோட முடிஞ்சதா பிரச்சனைனா இல்லை, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு பெண் வெளிநாட்டில் எப்படின்னாக்க கிளம்புற டெலிவரி ஆகும், சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, வேலையும் செய்ய, அதாவது ஈவினிங்கே அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு விடுவாங்க. பட் நம்ம வீட்டில் எப்படின்னாக்க நம்ம ஊரில் அவங்க வந்து 3 நாள் எப்படியும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் 48 மணி நேரமாவது அவங்க இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். ஏன் இருக்கணும்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள், ஒன்று அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. காரணம், கர்ப்பப்பை போதிய அளவு சுருங்கலைன்னா ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை சுருங்கி மறுபடியும் விரிவடைஞ்சாலும் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நஞ்சு சில சமயம் ஒரு கொஞ்சம் ஒரு போர்ஷன் உள்ள நின்றுடுத்தினாலும் ப்ளீடிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்தாக்க மறுபடியும் தியேட்டருக்கு அழைச்சின்னு போய் அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது. ஸோ என்ன காரணம்னு முன்னாடி கண்டுபிடிக்கணும் ப்ளீடிங் ஆச்சுனாக்க. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கோஆகுலேஷன் ப்ரொஃபைல், அதாவது உராய்வு தன்மை அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதுவும் வந்து சில பெண்களுக்கு அந்த உராய்வு தன்மை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நேரம் ப்ளீடிங் ஆகும். ஸோ இதெல்லாமும் நம்ம பார்த்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டே, அதாவது ரியாக்ஷனரி ஹெமரேஜிங்கிறது கொஞ்சம் லேட்டாக வரும், பட் உடனடியாக ஆறுது பிபிஹெச்ங்கிறது ஹெவி ப்ளீடிங் ஆஃப்டர் டெலிவரி, சூன் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ ரியாக்ஷனரி ஹெமரேஜ் என்னன்னாக்க அந்த இது பண்ணுறோம் எபிசியாட்டமி, கட் பண்ணி அந்த அதாவது அந்த பிரசவம் சுலபமாக ஆகிறதுக்காக எபிசியாட்டமின்னு ஒரு கட் கொடுக்குறோம். ஸோ அந்த இதில் சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் உள்ளேயே ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து மறுபடியும் ஆயிடுச்சுன்னு அதை பார்த்து அது சரி பண்ணலாம். இது போக ஒரு 7-8 days திடீர்னு வந்து மறுபடியும் ஒரு தடவை ப்ளீடிங் ஆகலாம். அதுக்கு காரணம் மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் தான், ஏதாவது ஒரு கிருமிகளோட தாக்குதல்னால அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகலாம். ஸோ இது ப்ளீடிங் வந்து 40 days வரைக்கும் ஒரு லேடிக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அந்த மாதிரி ப்ளீடிங் வந்து ஆயின்ட்டுருக்கலாம். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜும் இருக்கும், லோக்கியாங்கிற டிஸ்சார்ஜும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து அந்த இது பண்ண பிரசவம் ஆனதுனால அந்த கட் பண்ணின இடம் அது வந்து ஆறாமல் கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களுக்கு அதனாலையும் பிரச்சனை வரலாம். இன்னொன்று, டெலிவரியும் போது சப்போஸிங் அந்த குழந்தை தலை திரும்பாமலேயோ இல்லை ரொம்ப பெரிய தலையாக இருந்தோ டெலிவரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்து தேர்ட் ஸ்டேஜ், அதாவது 3rd degree tear, அது வந்து மோஷன் பேசேஜ் வரைக்கும் அது போயிடும். 3rd degree tear அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அந்த தையல் போடுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக முழுமையாக போடணும். இன்னொன்று, சில சமயம் வீட்லேயோ இல்லை ஒரு நல்ல வசதி இல்லாத இடத்துல பிரசவம் ஆயிருந்தாலோ, ஒரு டெலிவரியும் போது, அதாவது தலை கீழே இறங்கும் போது ரொம்ப நீர் பையோ மோஷன் பையோ நெசுங்கி ஒரு செயற்கையாக ஒரு பேசேஜ் உற்பத்தி ஆகும் பிட்வீன் த வஜைனா அண்ட் த ரெக்டம். அதாவது மோஷன் பேசேஜுக்கும் வஜைனல் பேசேஜுக்கும் ஒரு ஃபால்ஸ் பேசேஜ் உற்பத்தி ஆகலாம். அதே மாதிரி வஜைனல் பேசேஜுக்கும் யூரின் பேசேஜுக்கும் ஒரு ஃபால்ஸ் பேசேஜ் உற்பத்தி ஆகலாம். இதெல்லாம் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெலிவரி. சரிவர அந்த டெலிவரியை மேனேஜ் பண்ணலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து யூரின் போயிட்டே இருக்கும். அதாவது கட்டுப்பாடு அவங்களுக்கு யூரின் பேசேஜ் வழியாக இல்லாமல் அந்த வஜைனா வழியாக யூரின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மோஷன் பேசேஜில் வராமல் இந்த வஜைனல் பேசேஜ் வழியாக மோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னாக்கா, அவங்க சின்ன கிராமத்துலேயோ இல்லை ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல பிரசவம் பார்த்தாக்கா, இல்லை குழந்தை இறந்து வெளியில் வரும்போது அதனோட போன்ஸ் எல்லாம் குத்தி இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஃபிஸ்டுலான்னு சொல்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ப்ராப்ளம் ஆஃப்டர் டெலிவரி.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு டாக்டர் லட்சுமி நாகராஜன் அவர்களை நம்ம சந்திச்சோம். பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா, ரொம்ப விளக்கமா, நல்ல நடையில ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். நன்றி டாக்டர்.
நன்றி.
கிழக்கு பதிப்பகத்தின் சிஸ்டர் கன்சர்ன் தான் நலம். உலகத்தில் என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ அந்தந்த நோய்களுக்கான விளக்கங்கள், அதற்கான தீர்வுகள், விவரங்கள் அடங்கிய புத்தகங்கள், நலம் வெளியீடுகள், கர்ப்பிணிகளுக்கான உணவும் உணவு முறைகளும், பிரசவ கால பாதுகாப்பு, கரு முதல் குழந்தை வரை, இந்த மூன்று புத்தகங்களும் டாக்டர் ஜெயராணி காமராஜ், டாக்டர் டி காமராஜ் இவங்க எழுதியிருக்காங்க. மகளிர் மட்டும் சுகப்பிரசவம் பற்றி டாக்டர் மகேஸ்வரி ரவி அவர்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. பிரசவத்துக்கு பிறகு டாக்டர் லட்சுமி நாகராஜன் அவர்கள் நல்ல விளக்கங்களோட இந்த புக்க நலம் வெளியீடா வெளியிட்டிருக்காங்க. கர்ப்பிணிகள் என்ன சாப்பிடலாம், டாக்டர் கே எஸ் ஜெயராணி காமராஜ் எழுதிய புத்தகம் இது. மகளிர் மட்டும் சுகப்பிரசவம், இந்த இரண்டு புத்தகங்களும் எழுதியவர் டாக்டர் மகேஸ்வரி ரவி. நலம் வெளியீடுகள், இந்த புத்தகங்கள் பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 9500045642. கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி பற்றிய உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க வேண்டிய மெயில் ஐடி kpc@nhm.in. கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில வார வாரம் வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளோட உங்களை நாங்க சந்திச்சிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். வணக்கம் கூறி விடைபெறுவது வித்யாச்சாரி புத்திர.